நாத்தினால் பேசுகின்றேன். அனைவரும் மௌனமாக ஜெபம் செய்வோம். அமீன். இந்த ஓய்வு நாள் ஆராதனை தொடக்கமாக நாம் சில துதி கீதங்கள் பாடுவோம். முதல் துதி கீதத்தின் எண் 212. 212.
Thank you.
நான்கை பாடுவோம். 234.
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் யாவரும் கண்களை மூடுவோம், மௌன ஜெப செய்வோம். ஆமென். நம் சபையார் யாவரும் ஒன்றிணைந்து துதிகீதங்களில் உள்ள 165வது பாடலை நாம் யாவரும் ஒன்றிணைந்து நாம் பாடுவோம். துதிகீதங்களில் உள்ள 165வது பாடலை நாம் யாவரும் ஒன்றிணைந்து நாம் பாடுவோம். முழங்கால் படியிடுவோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாம் ஜெப செய்வோம். முழங்கால் படியிடுவோம். இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே ஜெப செய்வோம். அல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே சோதரம் 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 ஆண்டவரே, என் அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான இந்த நாளுக்காக இந்த வேலைக்காக சோதரம் நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே, சோதனைக்கிறோம். அல்லேலூயா. நாமத்தினாலே வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம். இந்த நாளில் இருந்த வரையில் உங்க துதிக்கிறோம் ஆண்டவரே. இதை கொடுத்த கிருமிக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய சமாதானத்தில் நிலைத்திருக்கும் என்று மலையா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாமத்தினாலே சுந்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஜீவனுள்ளவரே, 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 பரிசுத்தமுள்ள தேவாதி தேவனே, இந்த நாளுக்காக இந்த வேலைக்காக சுந்தரம் நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே, சுந்தரிக்கிறோம் ஆண்டவரே, சுந்தரிக்கிறோம், சுந்தரிக்கிறோம், சுந்தரிக்கிறோம். ஜீவனுள்ள தேவாதி தேவனே, இந்த நாளுக்காக இந்த வேலைக்காக சுந்தரிக்கிறோம். கொடுத்த கிருபிக்காக நன்றி செலுத்துகிறோம். அல்லேலூயா. பர 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 அல்லேலூயா. பர 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 அல்லேலூயா. சோதரம் 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 ஆண்டவரே, ஜீவனுள்ள தேவாதி தேவனே, இந்த நாளுக்காக இந்த வேலைக்காக சுதரம் நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம். எங்க பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, இதோ அந்த நாளில் இந்த வேலையில மீண்டுமாக நன்றியோடு துதிக்கிறோம். அல்லேலூயா. ஜீவனுள்ளவரே சோதரம். அல்லேலூயா. பரிசுத்தரே பரிசுத்தரே பரிசுத்தரே, ராஜாதி ராஜாவே, ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரே, உங்களுக்கு சோதரம். இந்த நாளுக்காக இந்த வேலைக்காக சோதரிக்கிறோம் ஆண்டவரே. நீ கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். அல்லேலூயா. அவர பலி 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 கபரி பலி 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 கபரி பலி 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 பலி. அல்லேலூயா. 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 சோதரம் 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 ஆண்டவரே. எங்கள் பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக இந்த வேலைக்காக சோதரிக்கிறோம். நீ கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. சமாதானத்தின் தேவன் தாமே இந்த நாளில் ஆசீர்வதிக்கப்படியே ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கபர பலி 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 பலி. அல்லேலூயா. சோதரம் நேற்றும் இன்றும் ஆராதவரே சோதரம். அல்லேலூயா. ஜீவனுள்ளவரே ஜீவனுள்ளவரே, பரிசுத்தரே சோதரம். அல்லேலூயா. ராஜாதி ராஜாவே, ஒருவரும் சேரக்கூடாது ஒளியில் வாசம் பண்ணி எங்களை ஆசீர்வதிக்கிறவரே, எங்கள் தேவைகளை சந்திக்கிறவரே, எங்களை சமாதானத்தோடு வழிநடத்திக் கொண்டு வந்திருக்கிறவரே, போக்கில வரத்தில் இந்த சமூகம் எங்களோடு கூட இருக்கட்டும். எங்கள் குரோதமாக எழுந்துகிற பேசுகிற யாவரையும் மன்னிக்கும்படியே ஜெபிக்கிறேன் நான். அல்லேலூயா. நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். உங்கள் வரத்திலும் சமூகம் இருக்கட்டும். வல்லமையுள்ள தேவாதி தேவனே, இந்த நாளுக்காக, இந்த வேலைக்காக, சுந்தரம் கொடுத்த கருமைக்காக நன்றி செலுத்துகிறோமாண்டவரே. உங்கள் வரத்திலும் சமூகம் இருக்கும்படியே ஜெபிக்கிறோமாண்டவரே. நாமத்தினாலே இந்த நாளில் இந்த வேலையில் துதிக்கிறோம், சோதரிக்கிறோம் ஆண்டவரே. ஆசீர்வதியும் ஆசீர்வதி ஆசீர்வதிப்பேன் சொன்னவரே, இந்த நாளில் இந்த வேலையில் ஆசீர்வதி தேவைகள் சந்திக்கப்படட்டும். சமாதானத்தோடு நாங்கள் வாழ கருவி செய்யும் ஆண்டவரே. இந்த நாள் வரை எங்களை சுகமாய் தங்கியிருக்கும்படியாக வைத்திருக்கிறீரே. அதற்காக கூட சோதனை அல்லேலூயா. சோதரிக்கிறோம், சோதரிக்கிறோம், சோதரிக்கிறோம். மாறாது மனதிருக்கிறவரே சோதரம், மன்னிக்கிறவரே சோதரம். அல்லேலூயா. அல்லேலூயா. சோதரிக்கிறோம், சோதரிக்கிறோம், சோதரம். அற்புத 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 நாளுடைய எல்லா அத்தனுடைய வார்த்தைகளுடைய ஆசீர்வதி மரத்தில் பேசும்படியே ஜெபிக்கிறோம். பரிசுத்தாவி வல்லமையினால் வெளிநடக்கும்படியே ஜெபிக்கிறோம். அபிஷேக வல்லமையினால் வெளிநடக்கும்படியே ஜெபிக்கிறோம். ஆண்டவர் கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனமாக வார்த்தைகள் அழிவுடைய அசோதனங்கள் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே பேசுகிறேன். தேவனாகிய கர்த்தர் இந்த நாளிலும் கூட மீண்டுமாக இந்த காணொளி மூலமாக இந்த தமிழ் உறவுகளை மாத்திரமல்ல, இந்த உலகம் முழுக்கம் இருக்கிற தமிழ் உறவுகளை கூட அவர்களோடு கூட உறவாடும்படியாய் கிருபை செய்திருக்கிற தேவனுக்கு என்னுடைய வாழ்த்துதலையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே யாவரையும் வாழ்த்துகிறேன். மீண்டுமாக இந்த நாளிலும் கூட நம் தீத்து புத்தகம் 3:14 குறைகளை நீக்குகிறதுக்கு ஏதுவாக நற்கிரிகளை செய்ய பழகுங்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் தீத்து எழுதின நிருபத்தில் சொல்லுகிறார். அதனாலே இந்த நாளிலும் கூட நம்முடைய குறைகளை நீக்குகிறதுக்கு ஏதுவாக நாம் நற்கிரிகளை செய்ய பழகும்படியாக, நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளும்படியாக இந்த நாளிலே நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் தியானிப்போம். தீத்தை குறித்து நாம் பார்க்கும்போது அவன் ஒரு கிரேக்கன் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவனுடைய வாழ்க்கையினுடைய பின்புலம் இங்கே எங்கேயும் குறிப்பிடப்படவில்லை. அவன் ஒரு புரஜாதியாக இருக்கிறான். அப்போஸ்தலனாகிய பவுலால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு உடன் ஊழியராக 14-15 மேலாக அப்போஸ்தலனாகிய பவுலோடு ஒரு நெருக்கமான ஒரு ஊழியத்தை அவன் செய்திருக்கிறான் என்பதாக வேதத்தில் அநேக இடங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது, நம்மளே பார்க்க முடிகிறது. மிக நெருக்கமாக பவுலுக்கு இருந்தபடினாலே தான் என்னுடைய விசுவாசத்தின் உத்தம குமாரனாகிய தீத்துக்கு எழுதுகிறதாவது என்று அவர் எழுதுகிறதை நம்மளே பார்க்க முடிகிறது. அவன் கிரேத்தா தீவிலே அவனுடைய ஊழியத்தை அவன் செய்தான். கிரேத்தா தீவிலே ஊழியத்தை செய்யும்படியாக அப்போஸ்தலனாகிய பவுல் அவனை பயன்படுத்தினார் என்பதாக சொல்லப்படுகிறது. அப்படி கிரேத்தா தீவிலே அவன் ஊழியத்தை செய்து கொண்டிருக்கும் போது அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய சிறைச்சாலையில் இருந்து முதலாவது விடுதலையான பிறகு இந்த கடிதத்தை அவர் எழுதியிருக்கிறார் என்பதாக வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. தீத்து முதலாவது தீமத்தேயுக்கு எழுதின அந்த முதலாவது நிருபத்திற்கு பிறகாக அடுத்தபடியாக தீத்துவுக்கு ஒரு சில நாட்களிலே தீத்துவுக்கு இந்த கடிதத்தை பவுல் எழுதியிருக்கலாம் என்று நம்பப்படுகிறது. இந்த புத்தகத்தை நாம் பார்க்கும்போது மிக அழகான ஒரு சிறிய புத்தகமாக இருந்தாலும் கூட ஒரு சபை எப்படி இருக்க வேண்டும், ஒரு விசுவாசிகள் எப்படி இருக்க வேண்டும், ஒரு சபையினுடைய நிர்வாகம் எப்படி இருக்க வேண்டும் என்பது குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் தீத்துக்கு இந்த புத்தகத்தில் எழுதியிருக்கிறது நம்மாலே பார்க்க முடிகிறது. முதலாவதாக இந்த புத்தகத்தினுடைய கருப்பொருளை நாம் பார்க்கும்போது ஒரு சபை ஒழுங்கும் கிரமமாய் இருக்க வேண்டும் என்பதை இங்கே அவர் சுட்டி காட்டுகிறார். ஒரு சபை எப்படி வேண்டுமானாலும் நடத்த முடியாது, ஒரு சபையின் தலைவர்கள் எப்படி வேண்டுமானாலும் சபையை ஆள முடியாது, அவைகள் வேதத்துக்கு உட்பட்டு கிறிஸ்துவின் ஆவியினாலே ஒழுங்கும் கிரமமாக ஒரு சபை நடத்தப்பட வேண்டும் என்பதை அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே குறிப்பிடுகிறார். இரண்டாவதாக ஒரு சபை ஒரு ஆரோக்கியமான உபதேசங்களை தன்னுடைய விசுவாசிகளுக்கு கொடுக்கிறதாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். இரண்டாவதாக ஒரு சபை ஆரோக்கியமான உபதேசங்களை ஒரு சபைக்கு தலைவர்கள் கொடுக்க வேண்டியதாக இருக்கிறது என்பதை இந்த புத்தகமானது சொல்லுகிறது. மூன்றாவதாக நாம் பார்க்கும்போது ஒவ்வொரு விசுவாசியும் பரிசுத்தத்திலும் நீதியிலும் வளர்கிறவராய் மாத்திரமல்ல நற்கிரியைகளை செய்கிறவர்களாக தன்னை வளர்த்து கொள்ள வேண்டும் என்கிற காரியத்தை சொல்லுகிறார். இந்த மூன்று அதிகாரமும் மூன்று முக்கியமான உபதேசங்களை கொடுக்கக்கூடியதாக இந்த புத்தகம் இருக்கிறது. அப்படிமா அது மாத்திரமல்ல இந்த கிரேத்தா தீவாருடைய குணாதிசயங்களை கூட அப்போஸ்தலனாகிய பவுல் தீத்து எழுதின நிருபத்திலே குறிப்பிடுவதை நம்மாலே பார்க்க முடிகிறது. அதனாலே நாம் ஒரு வசனத்தை கூட நாம் வாசிக்கும் போது ஒரு சபை எப்பொழுதுமே ஒழுங்கும் கிரமமாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஒழுங்கும் கிரமமாக இருப்பது தேவனுக்கு சித்தமாக இருக்கிறது. வாசிக்கிறேன் ஒன்னு குருந்தியர் 14 அதிகாரம் 40 வசனத்தை நான் வாசிக்கிறேன். சகலமும் நல்லொழுக்கமாயும் கிரமமாயும் செய்யப்படக்கூடியது. அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு எழுதும் போது சொல்கிறார், சகலமும் நல்லொழுக்கமாயும் கிரமமாயும் செய்யப்படக்கூடியது. நம் தேவனுடைய பிள்ளைகள் எதை செய்தாலும் நல்லொழுக்கமாயும் கிரமமாயும் செய்யப்பட வேண்டும். ஒரு சபை எப்பொழுதுமே இந்த காரியங்களை பின்பற்றுகிறவர்களாக இருக்க வேண்டும். சபையினுடைய தலைவர்கள் எல்லா காரியத்தையும் நல்லொழுக்கமாக கிரமமாக செய்யப்பட வேண்டும். சபை தலைவர்கள் சபையை இருமாப்பாய் ஆளக்கூடாது என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற அநேக சபைகளை நாம் பார்க்கும்போது சபை தலைவர்கள் எடுக்கிற எல்லா முடிவுக்கும் சபையினுடைய விசுவாசிகள் கட்டுப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி சபையை ஆளுகிறவர்களாக உலகத்தில் அநேக சபைகள் இன்றைக்கு இருக்கிறது. ஆனாலும் நாம் அப்படிப்பட்டவர்களாக இருக்க முடியாது. சபையை நாம் இருமாப்போடு ஆள முடியாது, அதிகாரத்தோடு ஆள முடியாது. தேவனுடைய வார்த்தைக்கு வசனத்துக்கு பரிசுத்தாவிக்கு கட்டுப்பட்டு சபையினுடைய எல்லா காரியத்தையும் நாம் சகலமும் நல்லொழுக்கமாயும் கிரமமாயும் செய்யப்படக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம். அடுத்தபடியாக பவுல் சொல்கிற மிக முன்னொரு முக்கியமான காரியத்தை நான் முன்னமே சொன்னேன். சகலமும் அவர்கள் நல்ல உபதேசங்களை உபதேசிக்க வேண்டும். அது ரொம்ப முக்கியமானதாக இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகள் இங்கே பார்க்கிறோம் தீத்து 2 அதிகாரம் 1 வசனத்தில் நீயோ ஆரோக்கியமான உபதேசத்துக்கு ஏற்றவைகளை பேசு என்று சொல்கிறார். தேவனுடைய பிள்ளைகள் ஆரோக்கியமான உபதேசங்களை பேச வேண்டியவர்களாக நாம் இருக்கிறோம். இந்த புத்தகமானது அடுத்த முக்கியமான பகுதியாக கர்த்தருடைய பிள்ளைகள் இன்றைக்கு ஆரோக்கியமான உபதேசங்களை பேசுகிறார்களா யோசித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை குறித்து தான் அநேக சபைகள் இன்றைக்கு பேசிக்கொண்டிருக்கிறார்கள். உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களுக்காகத்தான் சபைகளை தேடுகிறவர்களாக விசுவாசிகளுடைய மனநிலை இருக்கிறது. விசுவாசிகள் செய்கிற பாவங்களை, விசுவாசிகள் தேய்கிற மீறுதல்களை, விசுவாசிகளை ஆவிக்குரிய வகையில் நடத்தும்படியாக, கடிந்து கொள்ளும்படியாக, கண்டிக்கும்படியான வார்த்தைகளை ஊழியக்காரர்கள் இன்றைக்கு போதிப்பது குறைந்து கொண்டே வருகிறது. அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்திற்கு பதிலாக ஆசீர்வாதத்துக்கு ஏற்ற உபதேசங்களை, அவர்கள் தேவனுடைய சமூகத்துக்கு ஜனங்களை கொண்டு செல்வதற்கு எந்த பிரயோஜனமற்ற உபதேசங்களை இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற அநேகர்கள் நாம் போதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை இன்றைக்கு நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் கடைசி காலங்களிலே நம்ம இருக்கிற நம்முடைய சபைகளிலே அப்படி அல்ல. நாம் ஆரோக்கியமான உபதேசங்களை, தேவ சமூகத்துக்கு ஏற்ற உபதேசங்களை, கர்த்தருடைய சமூகத்திலே நாம் போய் சேரத்தக்கதான, கடிந்து கொள்ளத்தக்கதான உபதேசங்களை ஒரு சபையானது போதிக்க வேண்டியவர்களாக இருக்கிறது. இது இரண்டாவது மிக முக்கியமான காரியமாக இருக்கிறது. மூன்றாவதாக நாம் ஏற்கனவே வாசித்தபடி 3:14 வாசித்தோம், நம்முடையவர்களும் கனியற்றவர்களாகிராதபடி குறைகளை நீக்குகிறதற்கு ஏதுவாக நற்கிரியைகளை செய்ய பழகட்டும் என்று சொல்கிறார். இந்த நற்கிரியைகளை செய்ய பழகுங்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஏனென்று சொன்னால் அதற்கு ஒரு பயிற்சி தேவைப்படுது. நாம் எல்லோருமே நற்கிரியைகளை செய்ய பழகினவர்கள் அல்ல. ஒரு காலகட்டத்திலே நாம் புறம்பே இருந்தவர்கள், புறஜாதிகளாக இருந்தோம், இயேசுவை அறியாதவர்களாக நாம் இருந்திருக்கலாம். நம்முடைய வாழ்க்கையில் எந்த நற்கிரியைகளும் இல்லாமல் இருந்திருக்கலாம். நாம் இயேசு கிறிஸ்துக்குள்ளாக நாம் வந்து அழைக்கப்பட்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துக்குள்ளாக தேவனுடைய சமூகத்திலே நாம் அழைக்கப்பட்டிருக்கிற நாம் நற்கிரியைகள் செய்வதற்காக நாம் அழைக்கப்பட்டவர்கள் என்பதை நாம் உணர வேண்டும். நாம் நற்கிரியைகள் செய்ததினாலே நாம் கிறிஸ்துவர்களாக மாற்றப்படவில்லை. நாம் நற்கிரியைகளை செய்ய வேண்டும் என்பதற்காக நம்மை தேவன் அழைத்திருக்கிறார். நாம் ஏற்கனவே நான் நிறைய நற்கிரியைகள் எல்லாம் செய்து இந்த தேசத்திலே நான் சாட்சி பெற்றவன், அதனாலே இயேசு என்னை தேர்ந்தெடுத்தார் என்று நாம் சொல்ல முடியாது. நாம் நற்கிரியைகளினாலே நாம் ரட்சிக்கப்படவில்லை என்று தீத்து 3:5 மிக தெளிவாக சொல்லுகிறது. நாம் நற்கிரியைகளினாலே தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அல்ல, நற்கிரியைகளை செய்வதற்காக நாம் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். கிறிஸ்து நம்மை நற்கிரியைகள் செய்ய வேண்டும் என்று அழைத்திருக்கிறார். நாம் நற்கிரியைகள் செய்வதற்கு தகுதியற்றவர்களாக இந்த பூமியில வாழ்ந்தோம், தகுதியற்றவர்களாக இந்த பூமியில பிறந்திருக்கிறோம். நாம் நற்கிரியைகள் செய்வதற்கு தகுதி உள்ளவர்களாக மாற்ற வேண்டும் என்று தேவன் நம்மை விரும்புகிறவராகவே இருக்கிறார். அதனாலே இந்த நாளிலும் கூட நாம் தீர்த்து எழுதின தீர்த்துவுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின இந்த நிருபத்திலே இந்த 3 காரியங்கள் மிக முக்கியமானதாக இந்த வேத பகுதி நமக்கு சொல்லுகிறது. ஒரு சபை எப்படி இருக்க வேண்டும் என்று இந்த 3 காரியங்களை இந்த வேதம் நமக்கு சொல்லுகிறது. இப்படிப்பட்டவைகளிலே சபைகள் நிலைத்திருப்பது மாத்திரமல்ல, மிக இன்னொரு முக்கியமான காரியத்தையும் இந்த தீர்த்து புத்தகம் மறைமுகமாக நமக்கு சுட்டிக்காட்டுகிறது. ஒரு சபை தேவனுக்கு முன்பாக பரிசுத்தமாக இருக்க வேண்டும். பரிசுத்தத்திலும் நீதியிலும் ஒரு சபை வளர வேண்டும். ஒரு ஒட்டுமொத்தமாக ஒரு சபை எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லியும் இந்த தீர்த்த புத்தகம் நமக்கு உணர்த்துகிறது. ஒரு சபை தேவனுடைய நீதியிலும் தேவனுடைய பரிசுத்தத்திலும் ஒரு சபை வளர வேண்டும். இரண்டாவதாக பார்க்கும்போது சபையில் உள்ள விசுவாசிகளுடைய குடும்பங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி அப்போஸ்தலன் பவுல் தீர்த்துக்கு எழுதுகிறார். ஒரு குடும்பங்கள் கர்த்தருக்குள்ளாக வளர வேண்டும். ஒரு குடும்பங்கள் தேவனுக்குடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஒரு முழு குடும்பமும் கர்த்தருடைய சமூகத்திலே வளர வேண்டும். மூன்றாவதாக ஒவ்வொரு தனி மனித ஒழுக்கத்தை குறித்தும் அப்போஸ்தலன் பவுல் இங்கே சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். ஒரு சபை தேவனுடைய பரிசுத்தத்திலே நீதியில் வளரவில்லை என்று சொன்னால் இரட்சிப்பை எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் யோசித்து பாருங்கள். ஒரு தனி மனிதன் ஒரு ஒட்டுமொத்த சபையினுடைய விசுவாசத்தை குலைத்து போட முடியும். ஒரு தனி மனிதனுடைய ஒழுக்கக்கேடு ஒரு சபையினுடைய ஆசீர்வாதத்தையும் பரிசுத்தத்தையும் முழுமையாக குலைத்து போடக்கூடியது போடக்கூடியதாக இருக்கிறது என்று நாம் வேதத்தில் நாம் அநேக இடங்களில் நாம் பார்க்கிறோம். அதனால இந்த நாளிலும் கூட ஒரு சபை என்று வரும்போது அது பரிபூர்ண சபையாக மகிமையுள்ள சபையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு விசுவாசத்தில் இருக்கிறவர்கள் முழுமையாக ஒரு பரிபூர்ண விசுவாசத்தில் வளர்கிறவர்களாக தேவனுடைய நீதியிலும் தேவனுடைய பரிசுத்தத்திலும் அவர்கள் வளர்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஒவ்வொரு சிலர் தேவனுடைய சத்தியத்தை விட்டு விலகும் போது அவர்கள் மாத்திரமல்ல முழுமையாக ஒரு சபையை பாதிக்கிறதை நம்மளே பார்க்க முடியும். யோனாவுடைய காலத்தில் யோனா தேவனுக்கு விரோதமாக போனான். கர்த்தர் அவனை நினைவுக்கு போக சொன்ன போது அவன் தர்ஷித்துக்கு மறைந்து தேவனுக்கு விரோதமாக அவன் எதிர் திசையில போனான். அப்போது ஒரு பெரும் புயல் காற்று வந்தது. அப்போது அந்த கப்பலானது அசைந்தது என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அங்கிருந்த எல்லோருமே பாதிக்கப்பட்டார்கள். அந்த புயலினாலே பாதிக்கப்பட்டது யோனா மாத்திரமல்ல, அந்த கப்பலில் பயணம் செய்த யாவரும் பாதிக்கப்பட்டார்கள். அதில் ஆவிக்குரிய அர்த்தத்தை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். தவறு செய்தது ஒரு மனிதன், ஆனால் ஆபத்து ஒரு முழுமையாக அவனோடு சுற்றி இருந்தவர் யாவருக்குமே வந்தது. அதனாலே இந்த நாளிலும் கூட ஒரு சபை பரிபூர்ணமாக பரிசுத்தத்திலும் நீதியிலும் வளர வேண்டும் என்று தேவன் விரும்புகிறது போல நம்முடைய சபையை நாம் ஒவ்வொரு விசுவாசியும் ஒரு சபையினுடைய வளர்ச்சிக்கு சபையினுடைய ஆசீர்வாதத்திற்கு நாம் பொறுப்பாளிகளாக இருக்கிறோம். இல்லை நான் ஒருவர் தான் பாவம் செய்கிறேன், அல்லது நான் ஒருவர் தான் தேவனுக்கு விரோதமாக இருக்கிறேன், மற்றவர்கள் எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிப்பார், ஒரு 99% விசுவாசிகள் மிகவும் பரிசுத்தமாக பரிபூர்ணமாக இருக்கிறார்கள் என்று நாம் சொல்ல முடியாது. அந்த ஒரு விசுவாசியினுடைய மீறுதல் மீதி இருக்கிற அந்த 99% விசுவாசியுடைய வாழ்க்கையை புரட்டி போடும், அவர்களுடைய ஆசீர்வாதத்திலே குறைச்சல் உள்ளதாக மாற்றும், அவர்களுடைய சமாதானத்தை கெடுக்கும். அதனால இந்த தீர்த்து புத்தகத்தின் மூலமாக நாம் இன்னொரு காரியத்தை சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு சபை கர்த்தருக்கு முன்பாக நீதியிலும் பரிசுத்தத்திலும் வளர வேண்டும். அது மாத்திரமல்ல, இரண்டாவதாக நாம் பார்க்கும்போது ஒரு குடும்பமும் அப்படித்தான் சொல்லப்படுகிறது. ஒரு முழு குடும்பமும் தேவனுடைய ஆசீர்வாதத்துக்கு பாத்திரமாக இருக்கிறது. ஒரு முழு குடும்பமும் ரட்சிக்கு பாத்திரமாக இருக்கிறது. ஒரு முழு குடும்பமும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஒரு சிலரை நீங்கள் பாருங்கள், ஒரு சபையில் நாம் இருக்கிறோம், அநேக விசுவாசிகள் குடும்பமாக இருக்கிறோம். ஒரு சிலருக்கு நல்ல விசுவாசத்தில் இருப்பார்கள். ஒரு சிலரை பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த நல்ல விசுவாசத்தில் இருக்கிற குடும்பங்களில் இருக்கிறவர்கள் கூட சபைக்கு எதிராக இருப்பார்கள். சபையினுடைய சத்தியத்துக்கு விரோதமாக பேசுவார்கள். சபையினுடைய சட்டத்திட்டங்களுக்கு விரோதமாக அவர்கள் பேசுவார்கள். சத்தியத்திலே அவர்கள் வளர மாட்டார்கள். இப்படிப்பட்ட ஒரு மனிதனுடைய மீறுதல் அந்த முழு குடும்பத்தினுடைய ஆசீர்வாதத்தையும் கெடுத்து போடும் என்பதை நாம் உணர வேண்டும். நான் மாத்திரம்தான் நல்லா இருக்கு பாவம் செய்கிறேன், நான் மாத்திரம்தான் தேவனுக்கு விரோதமாக இருக்கேன், என் குடும்பத்தில் உள்ள எல்லோருமே பரிசுத்த நீதி இதிலும் தேவனுடைய விசுவாசத்தில் வளர்ந்துருக்காங்க, அதனால் என்னுடைய தவறு ஒன்றும் என் குடும்பத்தை ஒன்றும் செய்யாது, அவங்களுடைய ஆசீர்வாதத்தினால என் குடும்பம் வளர்ந்துடும் அப்படின்னு சில பேர் நினைக்கிறாங்க. நிச்சயமாக இல்லை. ஒரு தனி மனிதனுடைய ஒழுக்கக்கேடு, ஒரு தனி மனிதனுடைய மீறுதல், ஒரு தனி மனிதனுடைய பாவம், ஒரு சனி மனிதனுடைய தேவனுடைய சட்ட திட்டங்களை மீறுதல் அந்த முழு குடும்பத்தையும் பாதிக்கும். விசுவாசிக்க வேண்டும். அந்த முழு குடும்பமும் சமாதானத்தை கெடுப்பதற்கு, சமாதானம் கெட்டு போவதற்கு காரணமாக நம்முடைய ஒரு தனி மனித மீறுதல் அமைந்து விடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனாலே நாம் கர்த்தருடைய பிள்ளைகள், ஒரு குடும்பமாக நாம் தேவனை ஆசீர்வாதத்துக்குள்ளாக நாம் இணைத்திருக்கிறோம். அந்த ஒரு குடும்பமாக அவருடைய நீதியிலும் அவருடைய பரிசுத்தத்திலும் தேவனுடைய அந்த சபையினுடைய சட்டத்திட்டத்திற்குள்ளாகவும் நாம் நம்மை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, ஒரு தனி மனித ஒழுக்கத்தை நாம் ஒவ்வொருவரும் கடைபிடிக்க வேண்டும். ஒரு தனி மனித ஆசீர்வாதங்களுக்கு, இந்த குடும்ப ஆசீர்வாதங்களுக்கு ஒவ்வொரு தனி மனிதனுடைய ஒழுக்கமும் ஒரு துணையாக இருக்கிறது. ஒரு சபையினுடைய வளர்ச்சிக்கு ஒவ்வொரு தனி மனிதனுடைய ஒழுக்கமும் துணையாக காரணமாக இருக்கிறது என்பதை நாம் உணர வேண்டும். நாம் கூட அநேக நேரங்களில் நாம் நினைக்கிறோம், நான் இயேசு கிறிஸ்து குறித்து ஒரு சிலர்கிட்ட நான் பேசுவாங்க, சொல்லுவாங்க, என்னால் இயேசு கிறிஸ்து குறித்து பிரசங்கிக்க முடிவதில்லை, இயேசு கிறிஸ்து குறித்து பேசுவதற்கு போதிப்பதற்கு எனக்கு சரியான தாளந்துகள் இல்லை, அல்லது தெரிந்தவைகளை கூட பேசுவதற்கு என்னால் சரியான சூழ்நிலைகள் அமைவதில்லை, அல்லது என்னால் பேச முடிவதில்லை. எத்தனையோ காரணங்களை நாம் சொல்லுகிறோம். ஆனாலும் நம் வேதத்தை நாம் சற்று ஆராய்ந்து பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கையே மற்றவர்களுக்கு இயேசு கிறிஸ்து குறித்து போதிக்கிறதாக இருக்கிறது. நாம் வாழ்கிற வாழ்க்கை, நாம் நடந்து கொள்கிற முறை, நாம் பேசுகிற பேச்சு, இவைகளினாலே நம்மளே கிறிஸ்துவத்தை நாம் மற்றவர்களுக்கு போதிக்க முடியும். நம்மை பார்த்து, நம்முடைய நட்பை பார்த்து, நம்முடைய உறவுகளை பார்த்து, நம்முடைய மற்றவர்கள் மத்தியில் நாம் வாழ்கிற அந்த வாழ்க்கையை பார்த்து கூட அநேகர்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு மறைமுகமாக நம்மளை போதிக்க முடியும். அதனால இந்த நாளிலும் கூட நாம் இன்னொரு மூன்று காரியங்களை நாம் இந்த நாளிலும் கூட நாம் இந்த தீர்த்து புத்தகம் உணர்த்துகிறது. ஒரு சபை நேர்மையாக நீதியிலும் பரிசுத்தத்திலும் வளரக்கூடியதாக இருக்க வேண்டும். ரெண்டாவதாக, ஒரு குடும்பங்கள், ஒவ்வொரு குடும்பமும், நான் தேவனுக்கு சமூகத்தில் இருக்கிறோம், நாங்கள் அனைவரும் ஒரே சத்தியத்திலும் ஒரே நீதியிலும் பரிசுத்தத்திலும் கர்த்தருக்குள்ளாக நாம் வளரக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம். ஒரு மனிதனுடைய பாவம் எங்கள் முழு குடும்பத்தின் ஆசீர்வாதத்தை கெடுத்து போடும் என்பதிலே சந்தேகமில்லை என்கிற அந்த உபதேசத்தை நாம் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். ஒரு தனி மனிதனுடைய பரிசுத்தம், ஒரு தனி மனிதனுடைய நீதி ஒட்டுமொத்தமாக சபைக்கும் குடும்பத்திற்கும் ஆசீர்வாதமாக இருக்கும். அந்த தனி மனிதன் தன்னுடைய நீதியிலும் ஒழுக்கத்திலும் வளரக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும் என்பதை இந்த தீர்த்த புத்தகம் அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக நமக்கு எடுத்து சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல, இந்த தீர்த்த புத்தகத்தை நாம் பார்க்கும்போது அந்த காலகட்டத்தில் அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக அந்த காலகட்டத்தில் வாழ்ந்தவர்கள் இருந்தார்கள் என்பதை இந்த புத்தகம் சொல்லுகிறது. அந்த தீர்த்த புத்தகத்தை நாம் பார்க்கும்போது அந்த அவர்கள் நான் வாசிக்கிறேன், 1 தீர்த்து 1 12 வசனம், கிரேத்தா தீவார் என்று சொல்லப்படுகிறது. இந்த கிரேத்தா தீவார் எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள்? இந்த கிரேத்தா தீவார் என்பது ஒரு மத்திய தரைக்கடல் பகுதியில் அமைந்திருக்கிற ஒரு தீவாக இருக்கிறது. அந்த காலகட்டத்தில் இந்த மக்கள் மிகவும் மோசமான ஜனங்களாக இருந்தார்கள் என்பதை இந்த பகுதியானது நமக்கு சொல்லுகிறது. இந்த பகுதியை நான் வாசிக்கிறேன் மீண்டுமாக, தீர்த்து 1:12 வசனம், கிரேத்தா தீவார் ஓயா பொய்யர் துஷ்ட மிருகங்கள் பெருவயிற்று சோம்பேறிகள் என்று அவர்களில் ஒருவனாகிய அவர்கள் தீர்க்க தரிசியானவனே சொல்லியிருக்கிறான் என்று அப்போஸ்தலன் பவுல் இங்கு குறிப்பிடுகிறார். இந்த கிரேத்தா தீவார் எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள்? ஓயா பொய்யர்களாக இருந்தார்கள், துஷ்ட மிருகங்களாக இருந்தார்கள், பெருவயிற்றுக்கு சோம்பேறிகளாக இருந்தார்கள் என்று அவர்களில் ஒருவன் என்று சொல்லப்படுகிற இந்த எபிமெனிடஸ் என்கிற ஒரு கவிஞர், கிமு 6 அவர் வாழ்ந்திருக்கலாம் என்று நம்பப்படுகிறது. இந்த கவிஞர் என்ன செய்திருக்கிறார் என்று சொன்னால், இந்த வார்த்தையை அவர் பயன்படுத்தியிருக்கிறார். இந்த வார்த்தையை எடுத்துதான் அப்போ சொன்ன பவுல் அதை அப்படியே இங்கே பயன்படுத்துகிறார். ஏன் இதை அப்படி பயன்படுத்துகிறார் என்று சொன்னால், 13 நாம் பார்க்கும்போது இந்த சாட்சி உண்மையாக இருக்கிறது என்று சொல்லுகிறார். இந்த கிரேத்தா தீவாருடைய வாழ்க்கை முறை அந்த காலகட்டத்தில் எப்படி இருந்தது, நான் இன்னொரு ஆய்வை நான் பார்த்தேன், அதில் சொல்லப்பட்டிருக்கிறது அன்றைய காலகட்டத்தில் அங்கே சுற்றி இருக்கிற அந்த நாட்டு மக்கள், மற்ற நாட்டு பகுதி மக்கள் மத்தியில் இந்த கிரேத்தா தீவார் மாதிரி ஒரு அவப்பெயரை சம்பாதித்த ஜனங்கள் எங்கேயுமே இல்லை என்று அந்த ஆய்வு சொல்லுகிறது. மிக மோசமான ஜனங்கள் வாழ்ந்த ஒரு பகுதியாக சொல்லப்படுகிறார். அந்த இங்கே சொல்லப்படுகிற இந்த தீர்க்கதரிசி என்கிறது தீர்க்கதரிசி அல்ல, அவர் ஒரு கவிஞர், அவர் ஒரு எழுத்தாளர், அவர் அந்த கீமுலே அவர் வாழ்ந்தவர். அவர் இந்த கிரேத்தா தீவாரை குறித்து ஒரு அவர்கள் எப்படிப்பட்ட ஜனங்கள் என்பதை குறித்து அவர் சொல்லியிருக்கிறார். இந்த எபிமெனிடஸ் என்கிற அந்த கவிஞருடைய வார்த்தை இப்படியாக இருக்கிறது, அந்த வார்த்தை சாட்சி உண்மையாக இருக்கிறது என்று அப்போஸ்தலன் பவுல் இங்கே சொல்கிறார். எப்படி கொஞ்சம் யோசித்து பாருங்கள், இப்படிப்பட்ட ஜனங்களுக்கு ரட்சிப்பு போயிருக்கிறது, இப்படிப்பட்ட ஜனங்கள் மத்தியில் தேவனாகிய கர்த்தர் அவர்களோடு கூட பேசியிருக்கிறார், இப்படிப்பட்ட ஜனங்கள் மத்தியிலே தேவ கிருபையானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேசத்திலே சுற்றி உள்ள அனைத்து நாடுகள் மத்தியிலும் மிக மோசமான ஜனங்கள், கீழ்ப்படியாதவர்கள், ஒழுக்கங்கட்ட ஜனங்கள் என்று பெயர் எடுத்த அந்த ஜனங்கள், மிருகம் என்று சொல்லி பெயர் எடுக்கப்பட்ட அந்த ஜனங்கள், ஓயா பொய்யர்களாக வாழ்கிறார்கள் என்று சொல்லி பெயர் எடுக்கப்பட்ட ஜனங்கள், எப்போதுமே வயிற்றுக்கு வயிற்று நேசிக்கிறவர்களாக இருக்கிறவர்கள் என்று பெயர் எடுக்கப்பட்ட ஜனங்கள், சோம்பேறிகள் என்று பெயர் எடுக்கப்பட்ட அந்த ஜனங்களுக்கு கூட தேவனாகிய கர்த்தர் அவர்கள் மீது கூட இரக்கம் பாராட்டியிருக்கிறார். அவர்கள் மத்தியிலும் கூட சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் மத்தியிலும் கூட கர்த்தருடைய வார்த்தையானது பிரசங்கிக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஜனங்கள் கூட, அப்படிப்பட்டவர் ஜனங்கள் கூட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இந்த இடத்துல தான் தீத்துக்கு அப்போஸ்தலன் பவுல் சில முக்கியமான உபதேசங்களை அவர்கள் சொல்லுகிறார். இப்படிப்பட்ட ஜனங்கள் மத்தியில் நீர் இருக்கிறபடினாலே, இப்படிப்பட்ட ஜனங்களுக்கு நீ எப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் உபதேசிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் அங்கே உணர்த்துகிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். அதனால இந்த நாளில் பார்க்குறோம் இந்த சாட்சி உண்மையாக இருக்கிறது. இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற அநேக ஜனங்கள் இப்படி இருக்கிறார்கள், ஓயா பொய்யர்களாக இருக்கிறார்கள், பொய் பேசுகிற ஜனங்கள். நம்மதியில் கூட அநேகர் பொய் பேசுகிறோம், எந்த காரியத்துக்கு என்ன பேசுகிறோம் தெரியல, எதையாவது பேசுகிறோம். சில நேரங்களில் சில பேரை நான் பார்ப்பேன், அவங்க பெருமைக்காக பொய் பேசுகிறவர்களாக இருப்பார்கள், ஏதாவது ஒரு காரியத்தை பேசிக்கொண்டே இருப்பார்கள், அதில் நிறைய பொய் இருக்கும். அது என்ன நோக்கம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தன்னை ஒரு உயர்வாக காட்ட வேண்டும் என்பதற்காக பொய் பேசுகிற ஒரு கூட்டம். நாம் கர்த்தருடைய பிள்ளைகள், நாம் பொய்யை நாம் இருக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். பொய் பேசுவது என்பது நம்முடைய வாழ்க்கை அல்ல. தேவன் மெய்யானவராகவே இருக்கிறார், ஒரு பொய்யுறையாத தேவன் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் கூட சில நேரங்களில் நாம் தேவனை பொய்யராக மாற்றிவிடுகிறோம். கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் விசுவாசிக்கவில்லை என்று சொன்னால், கர்த்தருடைய வார்த்தைக்கு எதிராக நாம் செயல்படுகிறோம் என்று சொன்னால், கர்த்தருடைய வார்த்தையை நாம் நம்பவில்லை என்று சொன்னால், நாம் என்ன செய்கிறோம், நம்முடைய தேவனை நாம் பொய்யராக்கிறோம். அவருடைய வார்த்தை மீது நாம் நம்பிக்கை இல்லை, அவர் பொய்யுறையாத தேவன். அப்போ அந்த வார்த்தையை நான் விசுவாசிக்கல, அந்த வார்த்தைக்கு எதிராக நான் செயல்படுறேனா என்ன அர்த்தம், கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அந்த வார்த்தையை நான் நம்பலை தானே, அப்போ நான் எனக்கு மறைமுகமாக நான் என் தேவனை பொய்யராக நான் மாற்றுகிறேன். அவர் வார்த்தைகளுமே நான் நம்பவில்லை. எப்போ எப்போ நாம் யாருடைய வார்த்தையை நம்ப மாட்டோம், கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நம்ம யாருடைய வார்த்தைகளையும் நாம் செவிசாய்ப்பதில்லை, யாருடைய வார்த்தைக்கு நாம் நம்பிக்கை வைப்பதில்லை, யாருடைய வார்த்தைக்கு நாம் கவனம் செலுத்துவதில்லை. ஒரு மனிதன் எப்போதுமே பொய் பேசுவான் என்று சொன்னால் அந்த வார்த்தையை நாம் நம்ப மாட்டோம், அந்த வார்த்தையின் மீது நாம் கவனம் வைக்க மாட்டோம், அந்த வார்த்தைக்கு நாம் செவிசாய்க்க மாட்டோம். அப்படிப்பட்ட நாம் கர்த்தருடைய பிள்ளைகள், நாம் என்ன செய்கிறோம், சில நேரங்களில் நாம் தேவனை கூட அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு தள்ளிவிடுகிறோம். கர்த்தருடைய வார்த்தையின் மீது நாம் அதிகமாக விசுவாசம் வைப்பதில்லை, கர்த்தருடைய வார்த்தை மீது நாம் நம்பிக்கை வைப்பதில்லை, கர்த்தருடைய வார்த்தையை நாம் அசட்டி செய்கிறவர்களாக நாம் இருக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாக நாம் போகும்போது நாம் என்ன செய்கிறோம் யோசித்து பாருங்கள். நாம் தேவனை பொய்யராக மாற்றுகிறோம். அநேகருடைய பார்வையில் நம்முடைய தேவனுடைய வார்த்தையை பொய்யாக இருக்குமோ என்று சொல்லி அநேகர் நினைக்கும்படியாக நம்முடைய வாழ்க்கை முறைகள் அமைத்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் இந்த பூமியில அன்றைக்கு கிரேத்தா தீவார் இப்படிப்பட்ட ஒரு பெயரை பெற்றார்கள். அந்த ஜனங்கள் ஓயா பொய்யர்களாக இருந்தார்கள் என்று சொல்லி அவர் இயேசுக்கு ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக அவருடைய வாழ்க்கை அவர்கள் பெற்ற அவர்களுடைய பெயர் இது. அவர்கள் ஓயா பொய்யர்கள், கிரேத்தா தீவார். ஆனால் இன்றைக்கு அப்படி அல்ல, அவர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். நாம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். ஒருவேளை நான் இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக என் வாழ்நாளில் நான் பொய் பேசுகிற ஒரு பழக்கம் உள்ளவனாக நான் இருந்திருக்கலாம். ஒருவேளை நான் இயேசுவை அறியாதவனாக இருந்திருப்பேன் என்று சொன்னால், பொய் பேசுவது என்னுடைய ஜென்ம சுபாவம், அதை நான் மாற்றிக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை, அதுதான் என்னுடைய சுபாவம் என்று சொல்கிறவர்களாக கூட நான் இருந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு நான் அப்படி அல்ல, என் இயேசுவினுடைய பிள்ளை நான். இந்த உலகத்திலே என் தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை என்று வேதம் சொல்லுகிறது. எந்த மனுஷனையும் அவர் பிரகாசிக்க செய்கிற ஒளி. எப்படிப்பட்ட மனிதனையும் அவராலே மாற்ற முடியும், எப்படிப்பட்ட மனிதனையும் மாற்றி சாட்சி பெற்றவர் நம்முடைய தேவன். ஆனால் இந்த நாளிலும் கூட நாம் விசுவாசிக்க வேண்டும். ஒருவேளை சிறு சிறு காரியங்களுக்காக, தேவையில்லாத காரியங்களுக்காக, நம் அவசியமில்லாத காரியங்களுக்காக கர்த்தருடைய பிள்ளைகளாக நாம் ஒரு பொய் பேசுகிற ஒரு பழக்கத்தை நம் உடையவர்களாக நாம் இருந்திருப்போம் என்று சொன்னார். நம் பூமியில் எந்த காரியத்துக்கும் நாம் பொய் பேசக்கூடாது. பொய் பேசுவதை நாம் வெறுக்கிறவர்களாக நாம் மாற வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் பொய் பேசுவது பாவம் என்பதை நாம் உணர வேண்டும். இன்னைக்கு அநேகர் அதை ஒரு பாவமாகவே கருதுவது கிடையாது. நான் இங்கே அநேகரை நான் பார்த்துருக்கிறேன், அதை ஒரு சுபாவமாகவே மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் செய்வது பாவம் என்பதை அவர் உணர்வது கிடையாது. பொய் பேசுவது பாவம் என்பதை உணராமலே அநேகர் இன்றைக்கு பொய் பேசிக் கொண்டிருக்கிற ஒரு ஜனங்களாக அதை அவர்கள் மாறியிருக்கிறார்கள். அது அவர்கள் உணர்வதே கிடையாது. ஆனால் வேதத்தில் நாம் பார்க்கும்போது தேவனுடைய பிள்ளைகள் பொய்யை நாம் வெறுக்கிறவர்களாக நாம் மாற வேண்டும். பொய்யை பேசுகிறவர்களாக நாம் அல்ல, நாம் நீதியின் பாதையில் நாம் நடக்க வேண்டியவர்களாக நாம் இருக்கிறோம் என்றது வேதத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது அநேக இடங்களில். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் மற்ற ஜனங்களைப் போல அல்ல, மற்ற ஜனங்களைப் போல அன்றைக்கு கிரேத்தா தீவாருடைய பேர் பெற்ற ஒரு ஒரு சாட்சியைப் போல நாம் அல்ல. நம் கர்த்தருடைய பிள்ளைகள், நாம் நீதியின் பாதையில் நாம் நடக்க வேண்டும். அதனால் வேதத்திலிருந்து ஒரு பகுதி கூட நான் வாசிக்கிறேன். நீதிமொழிகள் 12:22. பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவறுப்பானவைகள், உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம். அதனால் இன்றைக்கு நம் வேதத்தை நாம் பார்க்கும்போது பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவறுப்பானவைகள் என்று வேதம் சொல்கிறது. இந்த அருவறுப்பான உதடுகளோடு, பொய் பேசுகிற உதடுகளோடு, அருவறுப்பான உதடுகளோடு எப்படி நாம் தேவனை துதிக்க முடியும், தேவனை நாம் ஆராதிக்க முடியும், கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அதனால அன்றைக்கு அந்த கிரேத்தா தீவாருடைய சுபாவம் எப்படிப்பட்டதாக இருந்தது? அவர்கள் அதிகமாக பொய் பேசுகிற ஜனங்களாகவே இருந்தார்கள், பொய் பேசுகிற ஜனங்களாக இருந்தார்கள் என்று அநேகர் மத்தியில் சாட்சி பெற்றார்கள். அவருடைய கவிஞன் கூட இந்த ஜனங்கள் பொய் பேசுகிறவர்களாக இருந்தார்கள் என்று அவர் எழுதி வைத்திருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுலும் சொல்லுகிறார், அவர்களுடைய கவிஞனே சொல்லியிருக்கிறார், அந்த ஜனங்கள் பொய் பேசுவார்கள் என்று. அந்த சாட்சி உண்மையாக இருக்கிறதே என்று சொல்லுகிறார். அதனால இன்றைக்கு நாம் கூட ஒரு வேளை கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக நான் பொய் பேசுகிறவனாக இருந்திருக்கலாம், அல்லது கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு கூட என்னுடைய சுபாவத்திலே பொய் பேசுவது என்பது ஒரு சாதாரணமானதாக இருந்திருக்கலாம். ஆனாலும் நாம் தேவனுடைய பிள்ளைகள், பொய் பேசுவதை நாம் விரும்பக்கூடாது. பொய் பேசாமல் இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் நம்முடைய வாழ்க்கையில நாம் நடக்க வேண்டும். பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவறுப்பானது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று இங்கே வேதம் சொல்கிறது. அது மாத்திரமல்ல, இங்கே இரண்டாவதாக நம் வேதத்தில் நாம் பார்க்கும்போது அந்த ஜனங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள்? துஷ்ட மிருகங்கள் என்று வேதம் சொல்லும். ஏன் அந்த மிருகம் என்று சொல்லப்படுது? நாம் கூட சில பேரை நம்ம மிருகம் அப்படின்னு சொல்றோம். ஏன்னா பயப்படாமல் தீமை செய்கிறவர்கள், மற்றவர்களுக்கு எப்போதுமே தீமை செய்கிறவர்களை நாம் மிருகம் என்று சொல்லுகிறோம். மற்றவர்களை தீமை செய்கிறது, அதிலே இங்கே வெறும் மிருகம் மாத்திரம் நாம் சொல்லவில்லை. இங்கே பவுல் அவர் என்ன அழகாக சொல்லுகிறார், துஷ்ட மிருகம் என்று சொல்லுகிறார். நாம் தீமை செய்வதற்கு விரும்புகிறவர்கள், தீமை செய்வதிலே சந்தோஷப்படுகிற ஒரு கூட்டமாக இன்றைக்கு உலகம் இருக்கிறது. தீமையை நாம் விரும்புகிறோம், ஆனால் வேதத்தை நாம் பார்க்கும்போது நாம் தீமையை விரும்புகிறவர்களாக அல்ல, துஷ்ட மிருகங்களாக அன்றைக்கு அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். அவருடைய கடந்த கால வாழ்க்கை துஷ்ட மிருகங்களைப் போல் இருந்திருக்கிறது. கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களை நாம் எப்படிப்பட்டவர்களாக நாம் இன்றைக்கு இருக்கிறோம் யோசித்து பார்க்க வேண்டும். எப்படிப்பட்ட ஒரு சுபாவங்களை நாம் உடையவர்களாக நாம் இருக்கிறோம், எப்படிப்பட்ட சுபாவங்கள் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறது, நாம் தீமை செய்கிறோமா நாம் யோசித்து பார்க்க வேண்டும். எப்படிப்பட்டவர்களாக இந்த பூமியில நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், தீமை செய்கிற சுபாவம் எனக்கு எப்படியாக இருக்கிறது, சிந்தித்து பார்க்க வேண்டியவர்களாக நாம் இருக்கிறோம். அதனாலே நாம் இந்த நாளிலும் கூட நாம் மிருகங்களைப் போல ஒருவேளை என்னுடைய சுபாவங்கள் இருக்கலாம். தீமை செய்வது, பழி வாங்குவது, மற்றவர்களை அழைவைத்து பார்ப்பது, மற்றவர்களுக்கு துரோகம் செய்வது, மற்றவர்களுடைய வாழ்க்கையில அநேக சோகங்களையும் பிரச்சனைகளையும் ஏற்படுத்துவது என்னுடைய சுபாவமாக இருக்கும் என்று சொன்னால், அப்படி இந்த கிரேத்திய தீவார் எப்படி ஒரு மிருகங்களைப் போல வாழ்ந்தார்களோ அப்படியாக கூட என்னுடைய வாழ்க்கை இருக்கும் என்று சொன்னால், இந்த நாளிலே நான் அதை சிந்தித்து பார்க்க வேண்டியதாக இருக்கிறேன். நான் அதை மாற்றிக்கொள்ள நான் கடமைப்பட்டவர்களாக என்னுடைய வாழ்க்கை இருக்கிறது. தேவனுடைய கர்த்தருடைய வார்த்தை இப்படியாக சொல்கிறது. சங்கீதம் 37:27 நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 37:27. தீமையை விட்டு விலகி நன்மை செய், என்றென்றைக்கும் நிலைத்திருப்பாய். கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே, நாம் தீமை செய்கிறவர்களாக அல்ல. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்தபோது நன்மை செய்கிறவராக சுட்டி திரிந்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இன்றைக்கு நாம் கூட நம்முடைய வாழ்க்கையில் தீமை செய்கிறவர்களாக நாம் இருக்கக்கூடாது. நமக்கு ஒருவர் தீமை செய்தாலும் கூட அவருக்கு நாம் நன்மை செய்ய வேண்டும், நன்மை செய்வதற்கு பழகிக்கொள்ள வேண்டும். என் தேவன் நல்லவர், நானும் நல்லவராக இருக்க வேண்டும் என்று விசுவாசிக்க வேண்டும். நான் ஒரு சிறுகதை கேட்டேன், அது மிக பிரபலமான நம்முடைய தமிழ்நாட்டுடைய ஒரு தொலை ஒரு வானொலி நிலைய பேச்சாளர் தென்கட்சி சுவாமிநாதன் என்று சொல்லி, இன்று ஒரு தகவல் என்கிற ஒரு 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 நிகழ்ச்சியானது பல வருடங்களுக்கு முன்பாக காலை வேளையில் வானொலியில் ஒளிபரப்பாகும். தினமும் ஒரு ஒரு சிறுகதை அவர் சொல்வார், மிகவும் பிரபலமான ஒரு பேச்சாளர் அவர். அவருடைய ஒரு சிறுகதை கேட்டேன் நான், மிகவும் ஒரு சுவாரஸ்யமான ஒரு அழகான சிறுகதை அது. ஒரு பேச்சாளர் எப்படி மற்றவர்களுக்கு மத்தியில் நாம் கோபப்படாமல் கோபத்தை கட்டுப்படுத்துவது எப்படி என்று சொல்லி ஒரு ஒரு உரையாற்றுவதற்காக அவர் ஒரு பேச்சாளர் ஒரு பயிற்சிக்காக ஒரு 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 நிறுவனத்தினுடைய பயிற்சிக்காக அவர் செல்ல விமான நிலையத்தில் காத்து கொண்டிருக்கிறார். அவர் எதற்காக செல்கிறார் என்று சொன்னால், அவர் அநேக சொற்பொழிவாற்றுகிறவர், பயிற்சி கொடுக்கிறவர் ஜனங்களுக்கு கோபம் வராமல் இருப்பது எப்படி, கட்டுப்படுத்துவது எப்படி என்று சொல்லி ஒரு பயிற்சி கொடுப்பதற்காக வெளிநாட்டுக்கு பயணம் செய்வதற்காக விமான நிலையத்தில் இருக்கும்போது ஒரு காட்சியை பார்க்குறார். ஒரு விமான பயணியிடம் அந்த விமான நிலைய அதிகாரியிடம் என்ன செய்கிறார் என்று சொன்னால், ஒரு விமான பயணி வருகிறார். அந்த விமான நிலையத்தில் வேலை செய்கிற ஒரு ஒரு மனிதனிடம் மிக மோசமாக அந்த பயணி நடந்து கொள்கிறார். கடுமையான வார்த்தைகளை பேசுகிறார், கேவலமாக பேசுகிறார். ஒரு பெரிய ஒரு அவமானப்படுத்தும்படியான வார்த்தைகள் கூட அந்த விமான நிலையத்தில் வேலை செய்கிற அந்த வேலைக்காரர் மீது அந்த பயணி அவனை கேவலப்படுத்தும்படியே பேசுகிறார். இந்த எல்லாம் அந்த காட்சியெல்லாம் இவர் பார்த்து கொண்டிருக்கிறார். ஆனால் அந்த விமான நிலையத்தில் வேலை செய்கிற அந்த சகோதரன் திரும்ப ஒரு வார்த்தை கூட பேசவில்லை, ஒரு வார்த்தை கூட அவர் பேசவில்லை, அமைதியாக இருக்கிறார். இவர் பார்த்து கொண்டிருக்கிறார். ஆச்சரியமாக இருக்கிறது, நாம் இவ்வளவு தூரம் போய் அநேகருக்கு பயிற்சி கொடுத்துருக்கிறோம், அநேகரை போய் உரையாற்றி இருக்கிறோம், அநேக சொற்பொழிவிலே நாம் கோபம் இல்லாமல் எப்படி நம்முடைய வாழ்க்கையை கடந்து போவது என்று அநேகர்களுக்கு நாம் பேச்சிலே போதித்திருக்கிறோம். ஆனால் இங்கே பார்க்கும்போது ஒரு சகோதரன் மிக நாம் பேசினது எல்லாவற்றையும் தாண்டி நடைமுறையில் மிக சுலபமாக தன்னுடைய கோபத்தை கட்டுப்படுத்தி கொண்டு இவ்வளவு கேவலமான வார்த்தைகளை பேசுகிற ஒரு மனிதனுக்கு முன்பாக எப்படி இந்த சகோதரன் மிக அமைதியாக நின்று கொண்டிருக்கிறார் என்று அவர் ஆச்சரியப்படுகிறார். கொஞ்ச நேரம் கழித்து அந்த பயணி சென்று விட்டார். அந்த வேலைக்காரனை அந்த விமான நிலையத்தில் வேலை செய்கிற அந்த சகோதரனை அழைத்து அவர் கேட்கிறார், எப்படி இவ்வளவு மோசமான வார்த்தைகள் எல்லாம் அந்த சகோதரன் பேசும்போது உங்களாலே கோபப்படாமல் எப்படி அமைதியாக எப்படி அவைகளெல்லாம் கேட்டுக்கொண்டு இருக்க முடிந்தது, உங்களுக்கு அவரை திட்ட வேண்டும், கோபப்பட வேண்டும் என்று, அவரை பழிவாங்க வேண்டும் என்றெல்லாம் உங்களுக்கு எதுவுமே தோன்றவில்லையா, அமைதியாக எப்படி இருந்தீர்கள் என்று அவரை பார்த்து கேட்கிறார். அப்போது அந்த வேலை செய்த அந்த சகோதரன் சொன்னாராம், எனக்கு நிறைய கோபம் வந்தது அவர் இப்படிதான் பேசும்போது. அப்போ ஏன் அமைதியாக இருந்தீங்க, ஒன்றுமே கேட்கல அப்படின்னு கேட்டிருக்காரு. ஏன் நான் அமைதியாக இல்லையே, அவரை நான் பழி வாங்கிட்டேனே அப்படின்னா, என்னையா பண்ண, எப்படியா பழி வாங்கினேன்னு கேட்டார். என்னோடய கோபத்தெல்லாம் காமிச்சிட்டேன். அவர் ஒரு நாட்டுக்கு பயணத்தில் போகிறாரு, அவர் லக்கேஜ் எல்லாம் நான் வேறு ஒரு நாட்டுக்கு ஸ்டிக்கர் ஒட்டி வேறு ஒரு பயணியுடன் வேறு ஒரு விமான நிலையத்து வேறு ஒரு விமானத்துக்கு அந்த லக்கேஜ் எல்லாம் போகும்படியாய் நான் செய்துட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு நகைச்சுவையான ஒரு கதையை நான் கேட்டிருக்கிறேன். இன்றைக்கு இன்னும் நிறைய பேர் நம்ம அப்படி இருக்கிறோம். சுலபமாக நாம் சில நேரங்களில் கோபத்தை காட்டாதவர் போல இருந்தாலும் கூட நாம் தீமை செய்கிறோம், பழிவாங்குகிற எண்ணத்தோடு இருக்கிறோம், மற்றவர்களுக்கு தீமை செய்ய ஆசைப்படுகிறோம். வெளியில் தெரியாது நான் தீமை செய்கிறேன்னு, அமைதியாக இருந்துட்டு தீமை செய்கிறோம், அமைதியாக இருந்துட்டு தீமை செய்ய விரும்புகிறோம். வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய பிள்ளைகள் நாம் கர்த்தருடைய பிள்ளைகள் தீமையை விட்டு விலகி நன்மை செய் என்றென்றைக்கும் நிலைத்திருப்போம். எந்த சூழ்நிலையிலும் நாம் தீமை செய்யா மற்றவர்களுக்கு தீமை செய்யாதவர்களாக நாம் இருக்க வேண்டும். அந்த விமான நிலைய அதிகாரி மாதிரி நாம் என்ன செய்கிறோம், சில நேரங்களில் ரொம்ப பொறுமையாக இருந்துட்டு எதையாவது பழி வாங்குறது ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது யாரையாவது பழி வாங்கலாம் என்று ஆசைப்படுகிறோம். இங்கே இந்த கிரேத்தா தீவார் அப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள். அவர்கள் எப்போதுமே துஷ்ட மிருகங்களைப் போல் இருந்தார்கள். பாவம் செய்வதற்கு அவர்கள் தயங்கினதில்லை, மற்றவர்களை பழி வாங்குவதற்கு அவர்கள் தயங்கினதில்லை, மிருகங்களைப் போல அவர்கள் நடந்து கொண்டவர்களாகவே இருந்தார்கள் என்று இந்த பவுல் சொல்லுகிறதை நம்மாலே பார்க்க முடிகிறது. ஒருவேளை கர்த்தருக்கு பிரியமானவர்களை, இன்றைக்கு நான் என்னுடைய சுபாவம் என்னை யாராவது கடிந்து கொண்டால், என்னுடைய தவறுகளை யாராவது சுட்டி காட்டினால், அல்லது எனக்கு விரோதமாகவே யாராவது செயல்பட்டால், இந்த நாள் நான் ஒரு துஷ்ட மிருகத்தைப் போல என்னுடைய சுபாவம் இருக்கும் என்று சொன்னால், என்னை நான் மாற்றிக்கொள்ள வேண்டும். தீமை செய்வது என்னுடைய சுபாவமாக இருக்கும் என்று சொன்னால் என்னை நான் மாற்றிக்கொள்ள வேண்டும். தீமை செய்வது என்னுடைய பழக்கமாகவே இருக்கும் என்று சொன்னால் நாம் நன்மை செய்கிறவர்களாக மாற வேண்டும். தேவனாகிய கர்த்தர் நன்மை அதற்காகவே அழைத்திருக்கிறார். தீமையை விட்டு விலக வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. தேவனுடைய சித்தத்துக்கு நாம் உட்பட்டவர்களாக இந்த பூமியில் நாம் வாழ வேண்டும். தீமை செய்வதற்காக நாம் அழைக்கப்படவில்லை, நன்மை செய்வதற்காகவே நாம் அழைக்கப்பட்டவர்கள். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்தபோது நன்மை செய்தவராகவே இருந்தது போல நானும் என் வாழ்க்கையில் எப்போதும் நன்மை செய்கிறவர்களாக வாழ வேண்டும் என்று சொல்லி, நன்மை செய்கிறவர்களாக நாம் வாழ வேண்டும் என்பது நம்முடைய நோக்கமாக இருக்கிறது. அதனால் இந்த நாளிலே நாம் ஒரு துஷ்ட மிருகத்தைப் போல் அல்ல, கர்த்தருடைய பிள்ளைகளாக நாம் ஒரு நல்ல மனிதர்களைப் போல வாழ்வதற்கு, அந்த கிரேத்தா தீவார் போல் நாம் அப்படிப்பட்டவர்கள் அல்ல, நாம் நல்ல மனிதர்களாக வாழ தேவனை கத்திருந்த நாளிலே கிருபி செய்வார்கள். மூன்றாவதாக இங்கே பார்க்கும்போது, அவர்கள் பெருவயிற்று சோம்பேறிகள் என்று இங்கே போல் சொல்லுகிறார். இந்த கிரேத்தா தீவார் சில நேரங்களில் நாம் கூட அப்படிதான் இருக்கோம். சாப்பாடு தான் நம்முடைய வாழ்க்கைன்னு ஆயிடுது. சாப்பாட்டுக்காகவே நாம் சில நேரங்களில் வாழ்கிறோம். சில நேரத்தில் நம்முடைய சபைகளில் சில நேரங்களில் நல்ல உணவு இருந்தால் சபையினுடைய அட்டண்டன்ஸ் மாறுது. நிறைய பேர் வராங்க, நல்ல குட் ஃபுட்டு இருக்குது இன்றைக்கி சபையில். அப்போ பார்த்தோன்னா கூட்டம் அதிகமாகுது. இது மற்றவர்களை குறை சொல்வதற்காக, அவளை நான் குற்றம் சொல்வதற்காக நான் இதை சொல்லவில்லை. நாம் பார்க்கிற ஒரு காட்சிகள் அதிகமாக மனிதர்கள் உணவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற ஒரு காலகட்டத்திலே நாம் இன்றைக்கு இருக்கிறோம். உணவு மிக மிக முக்கியமானதாக இன்றைய காலகட்டத்தில் மாறிவிடுகிறது. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எங்கன்னா கல்யாணத்துக்கு வாழான் போன கூப்பிட்டா முதல்ல கேட்குற விஷயம் தெரியுமா, கல்யாணத்தில் என்ன சாப்பாடு, மட்டன் பிரியாணி இருக்குமா, அப்படின்னா நம்ம கல்யாணத்துக்கு போகலாம். இல்லைன்னா எதுக்கு போகணும் அந்த கல்யாணத்துக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஜாலியாக பேசுவோம். ஏன்னா எந்த ஒரு காரியத்தை செய்கிறதுனால முதல்ல நமக்கு நம்ம முன்னாடி வந்து நிற்கிறது ஒரு இடத்துக்கு போகிறோம் என்று சொன்னால் உணவு. அதிகமாக நாம் உணவுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்குற ஒரு காலகட்டத்தில் நாம் இன்றைக்கு இருக்கிறோம். உணவுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்குறவர்களாக நாம் அல்ல. உணவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற ஒரு பிள்ளைகளாக இந்த பூமியில் நாம் வாழக்கூடாது. நம்ம தமிழில் ஒரு சொல்வார்கள் பொதுவாக, சோறு கண்ட இடம் சொர்க்கம் அப்படின்னு. எங்கே நல்ல உணவு கிடைக்குதோ அதுதான் நமக்கு சொர்க்கமாக வாழ்கிற ஒரு கூட்டத்தை மதிலே இன்றைக்கு நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். நாம் எப்படிப்பட்டவர்களாக நாம் இருக்கிறோம்? உணவு பிரியர்களாக நாம் இருக்கிறோமா? உணவு பிரியர்களாக நாம் இருக்கிறோம். பிலிப்பியர் 3:19 வசனத்தை நாம் பார்க்கும்போது, பிலிப்பியர் 3:19, அவர்களுடைய முடிவு அழிவு, அவர்களுடைய தேவன் வயிறு என்று அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறார். அதனால் அவர்களுடைய தேவன் வயிறு, சில பேருக்கு வயிறே விக்கிரகமாக மாறி போகிறது. விக்கிரகம்னா நம்ம சில நேரங்களில் ஒரு சிலை வைத்து வழிபடுவது மாத்திரம் அல்ல, நம்ம வயிறே விக்கிரகமாக மாறிப்போகிறது. நம்ம உணவுக்காக கொடுக்குற முக்கியத்துவம், வயிறே நமக்கு விக்கிரகமாக மாறிப்போகிற ஒரு சூழல் நம்முடைய வாழ்க்கையில் வருகிறது. நாம் உணவு பிரியர்களாக இந்த பூமியில் நாம் வாழக்கூடாது. உணவு உண்ணுவது தவறல்ல, ஆனால் உணவு பிரியர்களாக இருப்பது என்பது வேறு. நாம் உணவு இல்லாமல் இந்த பூமியில் வாழ முடியாது. நமக்கு சாப்பாடு அவசியம்தான். சாப்பாடு நம்ம சாப்பிட வேணாம், சாப்பாடையே சாப்பிடாதீங்கன்னு நான் சொல்லலை. உணவு பிரியர்களாக நாம் இருக்கக்கூடாது. சபையில் உள்ள கர்த்தருடைய பிள்ளைகள் உணவு பிரியர்களாக நாம் மாறக்கூடாது. உணவுக்கு அதிக முக்கியத்துவத்தை கொடுக்கிறவர்களாக நாம் மாறக்கூடாது. ஒரு சுவையான உணவை தேடுகிறவர்களாக நம்முடைய வாழ்க்கையில் நாம் மாறக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகள் தேவனுக்கு ஏற்றவைகளாக நாம் இந்த பூமியில் வாழ வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகள் தேவனுடைய வார்த்தை உணவு என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். சில நேரங்களில் நம்முடைய சபைகளில் ஏதாவது ஒரு ஆராதனை நடக்கும்போது ஒரு நேரம், ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் நமக்கு உணவு இடைவேளை இருக்கிறதுன்னு வைத்துக்கொள்வோமே. இந்த ஆராதனை முடிந்த உடனே நமக்கு ஒரு லஞ்ச் பிரேக் இருக்குது அப்படின்னா, அந்த டைம் ஆன உடனே சாப்பாடு ரெடியான்னு கேட்குறாங்க. நம்மால் சாப்பாடு ரெடி அப்படின்னா உடனே இங்கே பிரசங்கமே என்ன பிரசங்கித்தாலும் சரி நம்மால் காதில் ஏறாது. ஒரு சிலர் இருக்கான், உடனே கடிகாரத்தை பார்க்க ஆரம்பிச்சிருவான், டைம் ஆகிப்போச்சு, இன்னும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, நேரத்துக்கு உடலை நேரத்துக்கு அந்த கடைபிடிக்க மாட்டேறாங்க, ஊழியக்காரங்க. ஏன்னா பசி என்பது எப்பவுமே அது ஒரு உணர்வு, அது உண்மை கிடையாது. பசி என்பது ஒரு உணர்வு தான். நாம் நேரத்தை பார்த்துட்டோம்னா பசிக்க ஆரம்பிச்சிடும். முடிஞ்சால் நான் அடுத்த வாரம் அந்த உணர்வை குறித்து நான் பேச முடிந்தால் பேசுகிறேன். அதனால் நம் உணவு பிரியர்களாக இருப்பதை தேவன் விரும்புகிறதில்லை. கர்த்தருடைய பிள்ளைகள் எப்போதுமே உணவு பிரியர்களாக இருக்குவதை தேவன் விரும்புகிறதில்லை என்பதை நாம் உணர்ந்திருக்க வேண்டும். நம் ஒரு வசனத்தை கூட நாம் வாசிப்போம். நீதிமொழிகள் 23:2 நான் வாசிக்கிறேன். நீதிமொழிகள் 23:2, நீ போஜன பிரியனாயிருந்தால் உன் தொண்டையிலே கத்திவை. நீ போஜன பிரியனாயிருந்தால் உன் தொண்டையிலே கத்திவை என்பது தேவனுடைய வார்த்தை. அதனால இந்த நாளிலும் கூட நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் அந்த கிரேத்தா தீவார் போல எப்போதும் உணவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவர்களாக, ஒரு பெருவயிற்று சோம்பேறிகளாக அவர்கள் இருந்தார்கள் என்று சொல்கிறது போல, நாம் உணவை தேடுகிறவர்களாக, உணவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற ஒரு கூட்டமாக நாம் இராதபடி நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இந்த பூமியில் நாம் வாழ வேண்டும். கர்த்தருடைய வார்த்தைகள், வசனங்கள் என் வாழ்க்கையில் உணவாக இருக்கிறது. திருவள்ளுவர் அழகாக சொல்லியிருக்கார், செவிக்கு உணவில்லாத பொழுது சிறிது வயிற்றுக்கு ஏற்படும். காதுக்கு கொடுக்கப்படுகிற உணவுகள் மிக மிக முக்கியமானது. நம்ம அநேக நேரங்களில் இந்த காதுக்கு கிடைக்கிற உணவை பற்றி நம்ம எப்பவுமே யோசிக்கிறதே கிடையாது. நம்முடைய உடல் உறுப்புகளில் மிக முக்கியமானது காது. நம்ம நிறைய நேரத்தில் நான் அடிக்கடிக்கு இங்கே சொல்லுவேன், நம்ம காதை குறித்து தானே அதிகமான ஒரு கவனம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதே இல்லை. எப்போதுமே காதை நாம் சரியாக பயன்படுத்துகிறவர்கள் தான் கிறிஸ்து வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி வாழ்க்கையை நாம் பெற முடியும். காது உள்ளவன் கேட்க கடவன் என்று இயேசு கிறிஸ்து தேவனுடைய வார்த்தை சொல்கிறது. நிச்சயமாக காதை குறித்து நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதனால் இந்த உணவு என்பது நம் காதுக்கு கொடுக்கப்படுகிற உணவு மிக மிக முக்கியமானது. வயிற்றுக்கு கொடுக்கப்படுகிற உணவை காட்டில் காதுக்கு உணவில்லாத பொழுதே வயிற்றுக்கு கொடு என்று சொல்லி திருவள்ளுவர் சொல்கிறது நம்மளே நம் அநேக நேரங்களில் நம்முடைய சிறு வயது முதல் நம் கற்று தெரிந்த ஒரு திருக்குறளாக அது இருக்கிறது. அதனால் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் இந்த நாளிலும் கூட ஒரு உணவு பிரியர்களாக அன்றைக்கு அந்த கிரேத்தாத்தியவார் இருந்தது போல நாமும் இல்லாதபடி, ஒருவேளை இதற்கு முன்பாக நான் ஒரு உணவு பிரியனாக நான் இருந்திருக்கலாம், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்க பிறகு இன்று சுபாவங்கள் மாற வேண்டியதாக இருக்கிறது. நான் உணவு பிரியராக இல்லாத ஒரு வாழ்க்கையை நான் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை இந்த பகுதியானது சொல்லுகிறது. அடுத்தபடியாக வேதத்தில் பார்க்கும்போது அவர்கள் சோம்பேறிகளாக இருந்தார்கள். சோம்பேறிகள், சோம்பேறிகள் என்று சொன்னால் எந்த வேலையும் செய்யாதவர்கள். இன்னைக்கு கூட உலக ஜனங்களை நாம் அநேகர் பார்க்கும்போது அநேக சோம்பேறிகளை நாம் பார்த்துருக்கிறோம். இன்னைக்கு கூட நாம் கூட சில நேரங்களில் சோம்பேறிகளாக இருக்கிறோம். நாம் எந்த வேலையும் நான் சரியாக செய்யறதில்லை, எந்த வேலைக்கும் நான் உழைப்பை நான் தருகிறது இல்லை. ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் மாத்திரம் எனக்கு எப்போதுமே வந்துக்கிட்டே இருக்கும். நான் ஆசீர்வதிக்கப்படணும், நான் ஆசீர்வாதமாக இருக்கணும், ஆனால் நான் என்ன செய்வதில்லை, நான் உழைப்பது கிடையாது. இது ஒரு மனநிலை நம்முடைய வாழ்க்கையில். தேவன் உன்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொன்னால் நீ உழைத்தாக வேண்டும். இயேசு கிறிஸ்து ஒரு கடுமையான உழைப்பாளி என்பது வேதம் நமக்கு சொல்லுகிறது. அவர் ஊழியத்திலே மாத்திரமல்ல, அவர் ஊழியத்திலே 3 ஆண்டுகள் மிக கடுமையாக உழைத்தார். உடனே என்று மார்க் புத்தகம் சொல்லுகிறது. அவர் கடுமையான உழைப்பாளி. நரிகளுக்கு குழிகள் உண்டு, ஆகாயத்து பறவைகளுக்கோ கூடுகள் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலைசாக்கி இடமில்லை என்று சொல்லுவார். கடுமையான உழைப்பை வெளிப்படுத்தினார். அவருடைய சரித்திரத்தை நாம் பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து 20 வயது இருக்கும்போது யோசேப்பு மரித்து போனதாக, அவருடைய தகப்பனாகிய யோசேப்பு மரித்து போனதாக சரித்திரம் சொல்லுகிறது. ஏறக்குறைய 10 ஆண்டுகள் அந்த குடும்பத்திற்காக அவர் கடுமையாக உழைத்தார் என்பதாக யூத வரலாறு. 10 ஆண்டுகள் அவர் தான் அந்த குடும்பத்தினுடைய தலைச்சம் பிள்ளை. அந்த குடும்பத்தில் உள்ள 4 பிள்ளைகள் அதற்கு பிறகு மரியாளுக்கு, அந்த 4 பிள்ளைகள் மரியாள், இயேசு கிறிஸ்து மற்றும் சேர்ந்து அந்த குடும்பத்தில் மொத்தம் 6 பேர். அவர்கள் கடுமையாக உழைத்து தன் குடும்பத்தை காப்பாற்றினார் என்பதாக சரித்திர பகுதிகள் சொல்கிறது. சில நேரத்தில் இயேசு கிறிஸ்து அந்த எங்க போனார், சின்ன வயதில் ஞானசான் எடுத்து என்று கேட்கிறார்கள். அவர் தச்ச வேலை செய்தார். தன் குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு அவர் தலைமையில் இருந்தது. மிக ஒரு கடுமையான உழைப்பை அவர் தன்னுடைய குடும்பத்திற்காக அவர் கொடுத்ததாகவே சரித்திரங்கள் நமக்கு பதிவு செய்திருக்கிறது. அதனால் தேவனுடைய பிள்ளைகள் ஒரு சரியான உழைப்பை உழைக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். சோம்பேறிகளாக இருப்பது என்பது நாம் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை கிடையாது. சோம்பேறிகளாக இருந்து கொண்டே நாம் ஆசீர்வாதத்தை எதிர்பார்ப்பது என்பது அர்த்தமற்றது. நாம் உழைக்கும் போது மாத்திரமே தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார். வீட்டிலேயே உட்காந்துக்கிட்டு நான் ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்க முடியாது. என்னுடைய நேரங்களை நான் வீணாய் செலவழித்து விட்டு என் உழைப்பை நான் தராமல் தேவனிடத்திலிருந்து எந்த ஆசீர்வாதத்தையும் நான் பெற்றுக்கொள்ள முடியாது. சோம்பேறிகளை குறித்து வேதத்தில் அநேக வேத வசனங்கள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. நான் ஒரு வசனத்தை கூட நான் வாசிக்கிறேன். நீதிமொழிகள் 6:6. சோம்பேறியே, நீ எரிமிடத்தில் போய் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள் என்று சொல்லுகிறது. 9 வசனத்தை நாம் பார்க்கும்போது, சோம்பேறியே, நீ எவ்வளவு நேரம் படுத்திருப்பாய், எப்பொழுது உன் தூக்கத்தை விட்டு எழுந்திருப்பாய் என்று தேவனாய் கத்த சொல்கிறார். அதனால் இன்றைக்கு நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். சோம்பேறியாக இருப்பது என்பது நம்முடைய ஆசீர்வாத குறைச்சல் என்பதை நாம் உணர வேண்டும். தேவனுடைய பிள்ளைகள் உழைக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அது தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, சபையாக இருந்தாலும் சரி, நாம் சோம்பேறிகளாக நாம் எப்போதுமே நாம் இருக்கக்கூடாது. சோம்பேறிகளாக இருப்பது தேவன் விரும்பாத ஒரு காரியம் என்பதை நாம் இந்த நாளிலும் கூட நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனாலே இங்கே பார்க்கும்போது இன்னொரு வசனத்தை கூட நான் வாசிக்கிறேன். நீதிமொழிகள் 15:19. சோம்பேறியின் வழி முள்வேலிக்கு சமானம், நீதிமானுடைய வழியோ ராஜபாதை. அதனாலே ஒரு முள்வேலியிலே பயணம் செய்வதைப் போல ஒரு வாழ்க்கை சோம்பேறியுடைய வாழ்க்கையிலே மாறிப்போகக்கூடியதாக இருக்கிறது. அதனாலே கிறிஸ்துக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் சோம்பேறிகளாக அல்ல, தேவனுக்கு முன்பாக தன்னுடைய குடும்பத்திற்காக சபைக்காக தனிப்பட்ட மனிதனுடைய ஒவ்வொரு வளர்ச்சிக்காக நாம் உழைக்க கடமைப்பட்டிருக்கிறோம். உழைக்காமல் ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. உழைப்பு தேவனுடைய பிள்ளைகளுக்காக தேவன் கொடுத்திருக்கிற ஒரு நியதி. உழைக்காமல் வாழ்ந்து கொண்டே நாம் இந்த பூமியில எல்லா ஆசீர்வாதத்துக்கும் பாத்திரவனாக மாற வேண்டும் என்று சொல்லி அநேகர் இன்றைக்கு விரும்புகிறார்கள். தேவன் என்னை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி ஜெபித்துக்கிட்டே இருக்காங்க சிலர். தேவன் ஆசீர்வதிப்பார், என்னடா வேலை செய்யறேன்னா வீட்டில் தான் இருக்கேன், என்ன வேலை, ஒரு வேலையும் இல்லை, ஏன்னா வேலை கிடைக்கல, ஏன் இந்த வேலைக்கு நீ போகலன்னா அந்த வேலைக்கு எனக்கு போவதற்கு ஏற்றது வேலை இல்லை, என்னுடைய தகுதிக்கு ஏற்ற அந்த வேலை இல்லை, இப்படியே சொல்லிக்கொண்டு அநேகர் இன்றைக்கு எந்த வேலையும் செய்யாமல் சோம்பேறிகளாக இன்றைக்கு உலகத்திலே வாழ்கிறவர்களை நம்மாலே பார்க்க முடிகிறது. தேவனுடைய பிள்ளைகள், நீ எந்த வேலையாக இருந்தாலும் சரி, அந்த வேலையிலே நீ உண்மையாக இருக்கும்போது தேவன் உன்னை உயர்த்துவார். தன்னுடைய வேலையிலே ஒருவன் ஜாக்கிரதை உள்ளவனாக கண்டால் அவன் நீசனுக்கு முன்பாக நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான் என்பது தேவனுடைய வாக்குத்தத்தம். அதனால் இந்த நாளிலும் கூட நாம் இப்படியாக இந்த தீர்த்த புத்தகத்திலிருந்து ஒரு பகுதியை கூட நாம் தியானித்திருக்கிறோம். இந்த கிரேத்த தீவார் எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள், அவர்களுடைய சுபாவம் எப்படிப்பட்டதாக இருந்தது, அவர்கள் பொய்யராக இருந்தார்கள், மிருக குணம் உள்ளவர்களாக அவருடைய வாழ்க்கை இருந்தது, அவர்கள் உணவு பிரியர்களாக இருந்தார்கள், சோம்பேறிகளாக இருந்தார்கள், அவர்களுக்கு கூட தேவனுடைய வார்த்தை வசனம் போதிக்கப்பட்டது. அவர்களை குறித்து தானே அந்த தேசத்திலே வாழ்ந்த ஒரு கவிஞன் எபிமெனிடேஸ் என்கிற அந்த கவிஞனுடைய சாட்சியை அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கு குறிப்பிடுகிறார். அந்த சாட்சி மெய்யா இருக்கிறது, இப்படிப்பட்டவர்கள் மத்தியிலே நீ சுவிசேஷம் அறிவித்துக் கொண்டிருக்கிறாய், இப்படிப்பட்ட ஜனங்களை நாம் சபையிலே சத்தியத்திலே வழிநடத்திக் கொண்டிருக்கிறோம், இந்த ஜனங்களை நீ கடினமான உபதேசங்களினாலே அந்த ஜனங்களுக்கு போதி, எப்படிப்பட்ட தலைவர்களை, எப்படிப்பட்ட குணாதிசயம் உள்ள தலைவர்களை அந்த கிரேத்தா தீவார் மத்தியிலே நீ தலைவர்களை ஏற்படுத்த வேண்டும் என்று சொன்னார். எப்படிப்பட்ட குணாதிசயம் உள்ள நற்சாட்சி பெற்ற ஒரு ஒரு தலைவர்களை அந்த சபைக்கு ஏற்படுத்த வேண்டும், அவர்களினாலே அந்த சபை ஒரு பரிபூர்ண ஒழுங்கு கிரமமான ஒரு சபையாக அந்த சபை மாற்றப்பட வேண்டும் என்று சொல்லி அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் தீர்த்து கெழுதின நிருபத்திலே நாம் பார்க்கிறோம். அதனால இந்த நாளிலும் கூட நாம் இந்த மூலமாக இந்த கிரேத்தா தீவார் கடந்த காலங்களில் எப்படி இருந்தார்கள், அவர்களுக்கும் இயேசு கிறிஸ்து போதிக்கப்பட்டது, அவர்களுக்கும் இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கையிலே இந்த கிருபையை தந்திருக்கிறார், அவர்களும் மாறினார்கள், அவர்களும் கிறிஸ்துவை பின்பற்ற ஆரம்பித்தார்கள். சுற்றியிருக்கிற அனைத்து தேசங்கள் மத்தியிலும் மோசமானவர்கள் என்று பெயர் பெற்ற அந்த ஜனங்களுடைய வாழ்க்கை மாறினது. நம்முடைய தேவன் எந்த மனுஷனையும் பிரகாசிக்க செய்கிற ஒளியாக அவர் இருக்கிறார். அதனாலே தொடர்ச்சியாக அடுத்த வாரத்திலும் இந்த தீர்த்து புத்தகத்திலிருந்து நாம் தொடர்ச்சியாக இந்த மற்ற உபதேசங்களை நாம் தொடர்ச்சியாக நாம் பார்ப்போம். ஒரு பகுதியை மாத்திரம் நாம் இந்த நாளிலும் கூட நான் போதித்திருக்கிறேன். அடுத்த வாரமும் தொடர்ச்சியாக இந்த தீர்த்து புத்தகத்தினுடைய மற்ற உபதேசங்களை கூட இந்த தீர்த்து புத்தகத்திலிருந்து நீங்கள் நற்கிரியைகளை செய்ய பழகுங்கள், கனி கொடுக்கிறவர்களாக இல்லாதபடி நற்கிரியைகளாக செய்ய பழகுங்கள் என்ற தலைப்பிலிருந்து மீண்டுமாக நாம் அடுத்த வாரம் நாம் போதிப்போம். எல்லா துதிக நமக்கும் இயேசு கிறிஸ்துக்கே, அல்லேலூயா, ஆமென். நாம் யாவரும் இந்த நாளிலும் கூட துதிகீதங்களில் இருக்கிற 170வது பாடலை நாம் யாவரும் ஒன்று சேர்ந்து நாம் இப்போது நாம் பாடுவோம். சங்கீத துதிகீதங்களில் இருக்கிற 170வது பாடல்.
சூரமுதிவ்ய சக்தி பெற்றேன்
நாம் யாவரும் முழுகால் படியிடுவோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நாம் ஜெப செய்வோம். ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே சோதரம் 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 ஆண்டவரே கபரகள் பிரபல பெரிய 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 ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரே உரிமை தினமான நன்றி ராஜா, நன்றி தகப்பனே. இதோ இந்த வேலைக்காக சோதரம் நன்றி சமாதானத்தில் நினைத்திருக்க கிருபை செய்வோமாக கரத்தில் கூடுகிறோம். இதோ நாங்கள் காலையில் தியானத்தை வேத வசனங்களின்படி, ஆம் ஆண்டவரே நாங்கள் பொய் உரையாதவர்களாய் பூமியில வாழ நீதியாக கத்தனுடைய வசனத்தின்படி நாங்கள் வாழ்கிறவர்களாக எங்களுடைய வாழ்க்கையை மாற்றும்படியே நாங்கள் சொல்லிக்கிறோம். சோதனைக்கிற மாட்டோம், நீதியின் பாதையில எங்களுடைய வாழ்க்கை நடத்தும் ஆண்டவர், நீதியின் பாதையில எங்களுடைய வாழ்க்கை நடத்தும் ஒரே கரங்க வரவர் ஜீவனுள்ளவரே ஜீவனுள்ளவரே, இதோ இந்த நாளுக்காக இந்த வேலைக்காக சோதரிக்கிற மாண்டவர், உடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிற மாண்டவர், பெருவயிற்று தீனி உள்ளவர்களாக நாங்கள் வளராதபடி ஆம் ஆண்டவரே உடைய வாழ்க்கை மாற்றும், சோம்பேறிகளா இல்லாதபடி உடைக்கிறவர்களாக உங்களுடைய வாழ்க்கை மாற்றும் ஆண்டவரே, ஒரு பெரிய 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 அலையலோயா ஹலலோயா சோதரம் அலலோயா பெரிய 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 ஜபித்து ஒவ்வொருவரையும் கொடுத்த கருவிக்காக நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய சமாதானத்தில் நிலைத்திருக்கப்படும், உலகம் தருகிற சமாதானம் இல்லை, உங்களுடைய சமாதானத்தை வைத்துக்கொண்டு போகிறேன் சொன்ன தேவன் இதோ இந்த நாளில் உங்களுடைய பரிசுத்த சமாதானத்தில் நிலைத்திருக்கு. கிருபை செய்ய வேண்டுமா நம்ம ஜெபிக்கிறோம் சோதரிக்கிறோம். ஒரு விதி சுந்தர வரது மக்கள் இன்னும் கேட்ட கேட்ட சேர்த்து கொள்வே பாடுபட்ட நாயகா, இன்னும் கேட்ட கேட்ட சேர்த்து கொள்வே ஜீவன் தந்த ரட்சகா, இன்னும் கேட்ட கேட்ட சேர்த்து கொள்ளுமே பாடுபட்ட நாயகா, இன்னும் கேட்ட கேட்ட சேர்த்து கொள்ளுமே ஜீவன் தந்த ரட்சகா. ஆமீன்.
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே சபையார் யாவருக்கும் என்னுடைய வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனாகிய கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். ஆமென்.